أعوذ بالله من الشيطان الرجيم. وقضينا إلى بني إسرائيل في الكتاب لتفسدن في الأرض مرتين ولتعلن علوا كبيرا. فإذا جاء وعد أولاهما بعثنا عليكم عبادا لنا أولي بأس شديد فجاسوا خلال الديار وكان وعدا مفعولا. ثم رددنا لكم الكرة عليهم وأمددناكم بأموال وبنين وجعلناكم أكثر نفيرا. إن أحسنتم أحسنتم لأنفسكم وإن أسأتم فلها. فإذا جاء وعد الآخرة ليسوءوا وجوهكم وليدخلوا المسجد كما دخلوه أول مرة وليتبروا ما علوا تتبيرا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا تسبوا أصحابي فوالذي نفسي بيده لو أنفق أحدكم مثل أحد ذهبا ما بلغ مد أحدهم ولا نصيفا. رواه البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியுமே வல்லோனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் தாபிஆன்கள் தபான் தாபிஆன்கள், மேலும் தியாமனால் வரை வரக்கூடிய முஸ்லிமான மூமினான் ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதா என்று கூறியதன் பின்னால், அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஏற்று அவனது இல்லம்பாம் பள்ளி வாயிலே ஆரம்ப நேரத்திலேயே ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, எங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை என்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்களை முற்றாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசூய செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனில் நம்மிடம் வழிபார்ப்பது எங்களுடைய முஹப்பத் எந்த அளவு அல்லாஹுவின் மீதும் அவன் தூதர் மீதும் அவன் தீனின் மீதும் இருப்பது இருக்கின்றது என்பதை தான், அதனைத்தான் அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். சோதனைகளின் பொழுது அது அதனுடைய பிரதிபலன் தான் வெளியாகிறது. பொதுவாகவே ஒரு முஸ்லிம் ஒரு மனிதன் எந்த விடயத்தில் மஹப்பத் வைக்கிறானோ அதிலே கால நேரத்தையும் சொத்து செல்வத்தையும் கணக்கில்லாமல் செலவழிப்பான். உதாரணமா தன்னுடைய குழந்தையின் மீது மஹப்பத் வைக்கிறான், இந்த குழந்தைக்காக வேண்டி செலவழித்த செலவுகள் கணக்கெடுக்கப்பட மாட்டாது. அதற்கு திடீரென்று பல லட்சம் ரூபாய் அதனுடைய மருத்துவத்துக்காக வேண்டி செலவழிக்கப்பட நேரிட்டால் அது ஒரு ஏழையுடைய பொறுப்பில் வாழும் குழந்தையாக இருந்தாலும் அது செலவழிக்கப்படும். அதற்காக வேண்டி கால நேரங்கள் கொடுக்கப்படும். மனிதன் தன்னுடைய உடல் உறுப்புகள் மீது மஹப்பத் வைத்திருக்கிறான். உதாரணமாக கண்ணின் மீது இருக்கின்ற மஹப்பத் அவனுக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்க வைக்கும். அதற்காக வேண்டி பல மாதங்கள் தொழில் இல்லாமல் படுக்கையில் கிடக்க நேரிட்டாலும் அதற்காக வேண்டி செலவழிக்கப்படும். ஒரு மனிதன் எதிலே மஹப்பத் வைக்கிறானோ அதிலே கால நேரமும் சொத்து செல்வமும் கணக்கில்லாமல் செலவழிக்கப்படும். சோதனைகளின் பொழுது அல்லாஹு தஆலா நம்மிடம் வழிபார்ப்பது நாம் தீனின் பக்கம் எந்த அளவு கால நேரங்களை சொத்து செல்வங்களை செலவழிக்கிறோம் என்பதை தான். இதனைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரா தௌபாவுடைய வசனத்தில் சொல்கிறான்: قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم فأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها. உங்களுடைய தாய் தந்தையர்கள் பிள்ளை குட்டிகள் சகோதரர்கள் மனைவிமார்கள் குடும்பங்கள் உங்களுடைய
இருக்கின்ற சொத்து செல்வங்கள், விளைச்சல் பூமிகள், வியாபாரங்கள், நீங்கள் நஷ்டம், நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய வீடு, இவைகள் எல்லாம் அஹப்பா இலைக்கும் உங்களுக்கு மஹப்பத்தால் அதிகரித்து விட்டால் மினல்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹுவையும் அவன் தூதரையும் விட அவனுடைய தீனுக்காக அவனுக்காக அவனுடைய பாதையில ஜிஹாத் செய்வதை விட மஹப்பத்தால் அதிகரித்து விட்டால் அல்லாஹு தஆலா உங்களை அவனுடைய தண்டனையுடன் சந்திப்பதை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு நேரடியாகிற சோதனைகளின் பொழுது எந்த அளவு அல்லாஹுவை நெருங்குறோம் என்பதை அல்லாஹ் எங்களிடம் வழிபார்க்கிறான். உங்களிலே தியாகிகள் யார் என்பதை அறிந்து கொள்ளும் வரை நீங்கள் சோதனை செய்யப்படுவீர்கள். وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. உங்களை பயத்தை கொண்டும் பசியை கொண்டும் உங்களுடைய விளைச்சல் பூமிகளில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை கொண்டும் வியாபாரம் தொழில்களில் இதே போன்ற உங்களுடைய குடும்பத்தில் நெருக்கமானவர்களுடைய மௌத்தை கொண்டும் இது போன்ற விடயங்களை கொண்டு அல்லாஹு தஆலா உங்களை சோதனை செய்கிறான். எனவே நபியே நீங்கள் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், சுபசோபனம் சொல்லுங்கள், நல்வாழ்வு உண்டு என்று சொல்லுங்கள். அல்லதீன இஸா அஸாபத்ஹும் முஸீபத்தும் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்களுக்கு ஏதாவது கஷ்ட துன்பங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், கசப்புகள் வந்தால் அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடுவார்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் சொரிகிறது, அவர்கள் தான் நேர்வழி உள்ளவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புடைய அல்லாஹ்வின் நபியார்களே, இதே தலைப்புக்கு கீழால் தான் நபிமார்கள் சோதனை செய்யப்பட்டார்கள். எந்த அளவு அல்லாஹுவின் நெருக்கம் அதிகமாக இருக்குமோ அந்த அளவு சோதனை கடினமாக இருக்கும். இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்துல் நாஸி பலஅன் அல் அம்பியா ஸும்மல் அம்ஸல் வல் அம்ஸல். மக்களில் மிக கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்கள் நபிமார்கள். அதற்கு பின்னால் அவர்களுக்கு நிகரானவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயப்படுத்தப்பட்டேனோ, சோதனை செய்யப்பட்டேனோ, நம்பளங்கள் கொடுக்கப்பட்டேனோ, அந்த அளவு யாரும் கொடுக்கப்படவில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூஸா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் 8 வருடங்களாக ஆடு மேய்த்து மகளை திருமணம் செய்கிறார்கள் மத்திய நிலை. அங்கே மிஸ்ரில இருந்து ஓடி வந்தார்கள். அந்த கிணற்றுக்கு பக்கத்தால் இருந்து ஒரு மலர் நிழலிலே வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலையா மின் கைரின் ஃபகீர். யல்லா, நீ இறக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த நலவுகளிலே நான் பிச்சைக்காரனாக இருக்கிறேன், நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள். இதன் விளைவாக ஹஜ்ரத் ஸுஹைப் அலைஹிஸ் ஸலாத்துடைய மகளை அல்லாஹ் திருமணத்துக்கு காரணமாக ஆக்கினான். 8 வருடங்கள் ஆடு மேய்த்தார்கள். அதுக்கு பின்னால் திருமணம் நடக்கிறது, மனைவிக்கு பிரசவம் உண்டாகிறது, ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறார். செய்தி கிடைத்தவுடன் மந்தையை விட்டுவிட்டு மனைவியின் பக்கம் போகிறார். இந்த இடத்துல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ் ஸலாம் சொன்னார்கள், தூர நெருப்பு விளங்குகிறது, அந்த நெருப்பில் இருந்து ஒரு ஜுவாலையை எடுத்து வருகிறேன் என்று போகிறார்கள். قال سآتيكم منها بقبس نواجد على النار هدى لما أتاها نودي يا موسى. حضرت موسى عليه السلام أورغل عند نيرب ينوكي سل سل عند نيرب تورا واهي تورا واهي. حضرت موسى عليه السلام أورغل عند طور ودي ملي عدي وارتك وانده بند ودي مرارغل عند إدت لأي الله تعالى أورغل عليك قال يا موسى إنني أنا الله رب العالمين. மூசாவே நான் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறேன் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ் ஸலாத்துடன் சில விடயங்களை அல்லாஹு தஆலா பேசுகிறான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், இதாபு இலா ஃபிரௌன் இன்னஹு தஹா, நீங்கள் ஃபிரௌன் இடத்திலே போக வேண்டும். அவன் அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறான். ஆட்டு மந்தை மலை அடிவாரத்திலே மனைவி பிரசவத்திலே ஃபிரௌன் தன்னை கொலை செய்ய தேடிக் கொண்டிருக்கிறான். ஒருவனை கொலை செய்து வைத்து வந்திருக்கிறேன், அவர்கள் என்னை கொலை செய்து விடுவார்கள். இந்த நிலையில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் வெளியாகிறார்கள் ஃபிரௌன் இடத்தில். இந்த இடத்தில் அல்லாஹ் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ் ஸலாத்துடைய உள்ளத்தில என்ன இருக்கிறது? ஆட்டு மந்தை இருக்கிறதா, அல்லது மனைவி இருக்கிறதா, அல்லது பிரசவம் விளங்குகிறதா, அல்லது பிள்ளை குட்டி விளங்குகிறதா, அல்லது பயம் அச்சம் ஏற்படுகிறதா, அல்லது அல்லாஹுடைய மஹப்பத்தால் வெளியாகிறாரா செல்கிறாரா என்பதை அல்லாஹ் பரிசோதனை செய்தார். அதற்கு மூசா அலைஹிஸ் ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இப்படியான ஒரு சிரமமான சூழ்நிலையிலும் உன்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவது தான் சிறந்தது என்பதை நான் விளங்கும் வரை என்னுடைய உள்ளத்தை நீ விரிவாக்குவாயா? قال رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي. இந்த துஆவை இந்த இடத்தில் தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல வருடங்களாக 80 ஆண்டுகளாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து பெற்றெடுத்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தாயையும் கூட்டிக் கொண்டு வருகிறார். அந்த கஅபாவை மஸ்ஜிதுல் ஹராமை முதன் முதலாக தவாஃப் செய்வதற்காக வேண்டி அவ்வாறு செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுடைய கட்டளை வருகிறது. சிரியாவை நோக்கி ஷாமை நோக்கி வெளியாகுமாறு அதன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியாகிறார்கள். மனைவி கேட்கிறார், என்ன எங்கே போகிறீர்கள்? 3-4 கேள்வி கேட்டதன் பின்னால் ஆ அல்லாஹு அமரக், அல்லாஹு தஆலா இப்படி உங்களுக்கு கட்டளை இட்டானா என்று கேட்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலையால் சைக்கினை செய்தார்கள். ஆ, அந்த கட்டளைக்காக வேண்டி போகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்தார்கள். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய சங்கையான வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு புற்பூண்டும் இல்லாத மனித சஞ்சாரமும் இல்லாத இடத்தில் நான் இந்த பித்தளத்தை என்னுடைய மனைவியை பிள்ளையை தங்க வைத்து விட்டு செல்கிறேன் என்று துஆ செய்தார். அன்றையதல்லாஹ்வுடைய தபூக்குடைய நேரத்தில் முஸ்லிம்களும் இப்படித்தான் சோதனை செய்யப்பட்டார்கள். சஹாபாக்கள் பழங்கள் பழுத்து குலுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அறுவடைக்கு இன்னும் 7-8 நாள் மீதமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது வெளியாகுமாள். இந்த நேரத்தில் ஒரு வருடம் காத்திருந்த அந்த அறுவடை எத்தனை கடன்கள் எத்தனை பிரச்சனைகள் தீர்க்க வேண்டி இருந்திருக்கும். இந்த நிலையில் மதீனாவில் இருந்த முழு சஹாபாக்களும் 30,000 சஹாபாக்கள் வெளியானார்கள். இந்த நேரத்தில் முனாஃபிக்குகள் பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள். நீங்கள் இந்த சூடு காலத்திலே வெளியாக வேண்டாம் சொல்லப்பட்டது. நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், நரக நெருப்பு இதை விட சூடானது என்பதா? 2 மாத பிரயாணம், 650 கிலோமீட்டர்கள் வாகனம் இல்லாத இந்த படை எந்த ஒரு யுத்தமும் இல்லாமல் திரும்புகிறது. இந்த இடத்தில் நாங்கள் இருந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறை சொல்லியிருப்போம். ஏனென்றால் இந்த காலத்து மக்கள் எல்லா விடயங்களுக்கும் கதை சொல்லக்கூடிய மக்கள், எல்லாவற்றுக்கும் வியாக்கியானம் சொல்லக்கூடிய மக்கள். நபிகள் ஸலாம் 650 கிலோமீட்டர் சூடு காலத்தில் வாகனம் இல்லாமல் 3-4 பேருக்கு ஒரு வாகனம் என்று பங்கு போட்டு அந்த கால்நடையாக அவர்களை நடையில் கொண்டு போய் வெயில் காலத்தில் கடுமையான சூடு காலத்தில் பாலைவனத்தில் இந்த தியாகத்தை செய்ய வைத்து விட்டு 3 நாட்கள் அங்கே தங்கியிருந்தார்கள். அப்துல்லா சௌத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த 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 யுத்தத்தில் எங்களுடைய வாள்கள் உரைகளிலிருந்து வெளியேற்றப்படவில்லை என்றால் எந்த ஒரு யுத்தமும் நடக்கவில்லை. இப்படியான ஒரு வேளைக்கு பின்னால் திரும்புகிறார்கள் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன். என்ன நடந்தது? எதுவும் நடக்கவில்லை. என்ன வேலை செய்தீர்கள்? எதுவும் செய்யவில்லை. ஆனால் பேரித்தம் பழங்கள் அறுவடை செய்யும் காலம், எங்களை போன்று கேள்விக்கு மேல் கேள்வி கேட்பவர்கள், எங்களை போன்று விதண்டாவாதிகள், எங்களை போன்ற எல்லாவற்றிலும் முரண்படக்கூடியவர்கள் அல்ல சஹாபாக்கள். இதனால்தான் அல்லாஹு தஆலா ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொல்கிறான். அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அவர்களை அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். யௌம லா யுஹ்ஸில்லாஹு நபியா வல்லதீனா ஆமனு மா அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்த மாட்டான். எப்படி நபி அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்த மாட்டானோ அப்படியே எந்த ஒரு சஹாபியையும் கேவலப்படுத்த மாட்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. வல்லதீனா ஆமனு மா என்றால் நபி அவர்களுடன் ஈமான் கொண்ட யாரும் கேவலப்படுத்தப்பட மாட்டார்கள். சஹாபாக்களுடைய ஈடேற்றத்துக்கு அல்லாஹ்வுடைய இரண்டே இரண்டு நிபந்தனைகள் தான். ஒன்று அவர்களுடைய ஈமான், அடுத்தது நபி அவர்களுடன் இருந்தது. மூன்றாவது ஒரு நிபந்தனை கிடையாது, மறந்து விடாதீர்கள். சஹாபாக்களுடைய விடயங்களில் அலசி ஆராய்ந்து விரல் குத்தி காட்டுபவர்கள் நாசமாகட்டும், அல்லாஹு தஆலா அவர்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பான். சஹாபாக்கள் அனைவரும் சுவர்க்கவாதிகள், நூற்றுக்கு நூறு அனைவரும் சுவர்க்கவாதிகள் என்பதை விசுவாசம் கொள்ளாத யாரும் மூமின்களாக இருக்க முடியாது, மறந்து விடாது. சஹாபாக்கள் மீது விரல் நீட்டுவது என்பது இந்த தீனை தார் தெரிவதாக இருக்கிறது. இந்த எல்லோருடைய ஆசை, இந்த வழிகேடல்களுடைய ஆசை சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரித்து விட வேண்டும். குர்ஆனை ஹதீஸை நாம் கையில் எடுப்போம், இவர்கள் யாரும் இடைவெளியிலே நமக்கு தேவைப்பட மாட்டாது என்று நினைக்கிறார்கள். நுழைந்தார்களே ஒரு வாதத்திற்காக அப்படி செய்து பார்ப்போம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டோம், சஹாபாக்களை ஒதுக்கிவிட்டு நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பவர் யார் என்று சொல்லுங்கள். நான் உங்களிடம் கேள்வியாக கேட்கிறேன், பதிலையும் நானே சொல்கிறேன். நீங்கள் இந்த கேள்வியை கவனமாக கேளுங்கள், கவனமாக அவதானியுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பவர் யார்? நீங்கள் சொல்வீர்கள் அல்லாஹுவின் தூதர் என்பதா? நான் திரும்பவும் கேட்பேன், அல்லாஹுவின் தூதர் என்று யார் சொன்னார்? நீங்கள் சொல்வீர்கள் அல்லாஹ் சொன்னான், குர்ஆனில் சொன்னான். நான் கேட்பேன், அல்லாஹ் குர்ஆன் என்ற ஒன்றை நமக்கு இறக்கினான் என்று யார் சொன்னார்? நீங்கள் சொல்வீர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று. நான் கேட்பேன், ஜிப்ரீல் என்பவர் யார் என்று யார் சொன்னார்? அல்லாஹ் ரசூல் ஜிப்ரீல் என்று வலம் வந்து கொண்டிருப்பீர்கள், அது வெளியே தாண்ட மாட்டார். சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு நீக்கிவிட்டால் இந்த தீன் பாத்திலாகிவிடும். குர்ஆன் இரண்டு இடங்களில் பாதுகாக்கப்படுகிறது. ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில், அடுத்து சஹாபாக்களுடைய உள்ளத்தில். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நாங்கள் உங்களுக்கு ஓத வைக்கின்ற குர்ஆனை நீங்கள் மறக்க மாட்டீர்கள் என்றால் நபியுடைய உள்ளத்தில் பாதுகாக்கப்படுகிறது. இந்த குர்ஆன் இருக்கிறது, இது தெளிவான ஆயத்துக்கள், இது இல்மு கொடுக்கப்பட்ட சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே பாதுகாக்கப்படுகிறது. ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில், இன்னொன்று சஹாபாக்களுடைய உள்ளங்களில். காலத்தில் தான் குர்ஆன் புத்தக வடிவிலே வந்தது, புத்தக வடிவிலே எழுதப்பட்டது. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே உள்ளத்தில் இருந்த குர்ஆன் கபரில். நான் கேட்கிறேன், யாருடைய உள்ளங்களிலே இருந்த குர்ஆன் புத்தகத்தில்? சஹாபாக்களுடைய உள்ளங்களில் இருந்த குர்ஆன் புத்தகத்திலே வருகிறது. யாராவது மூதேவி சஹாபாக்களை பொய்யர்கள் என்று சொன்னால் குர்ஆன் பொய்யாகிவிடும். சஹாபாக்களை வழிகேடர்கள் என்றால் குர்ஆன் வழிகேடு என்று நிரூபிக்கப்படும். இந்த காலத்தில் அதை விடவும் வந்துவிடும். இதனை ரசூலுல்லாஹ் ரீகரெக்ஷன் பார்க்கவில்லை என்பார்கள். அதுக்கு பின்னால் குர்ஆன் பொய்ப்பிக்கப்படும் சஹாபாக்கள் மீது கை வைத்த அந்த வழிகேடர்கள் மூலமாக. ஹதீஸ் என்றால் என்ன? ஹதீஸ் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம். நபி அவர்களுடைய சொல் என்றால் சஹாபாக்கள் கேட்டவை. நபி அவர்கள் பேசி சஹாபாக்கள் கேட்காத ஒன்று ஹதீஸாக வரமாட்டார். உதாரணத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கோ ஒரு இடத்தில் யாரோ காதிரிகளுடன் பேசினார்கள் என்று வையுங்கள். இந்த சொல் எந்த ஒரு முஸ்லிமாலும் சாவியாலும் கேட்கப்படவில்லை என்றால் இது ஹதீஸாக வருமா? அவர்களுடைய ஒரு செயல் சகாபாக்கள் யாரும் காணவில்லை, இது எப்படி ஹதீஸாகும்? சுருங்க சொல்வதானால் ஹதீஸ் என்பது அவர்களிடம் சஹாபாக்கள் பார்த்ததையும் கேட்டதையும், இது போன்ற நபியும் சஹாபாக்களும் இணைக்கப்படுவது இன்றியமையாத விடயங்களை நான் உங்களிடம் அடுக்கினால் 12 விடயங்களை சொல்லுவேன், கொடுக்க மாட்டார். அவர்களுடைய தூதுத்துவம் பூர்த்தியானது சஹாபாக்கள் மூலமாக. அவர்களுக்கு தூதுத்துவம் கொடுக்கப்பட்டதன் நோக்கத்தை சொல்கிறான். அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது. இதனுடைய கடைசி பணியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவை கட்டினார்கள். அந்த கட்டிட வேலையை ஜின்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அக்ஸாவை பிடித்து நின்று அவர்களை நோக்கி புன்முறுவல் பூத்து சிரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ரூஹை கைப்பற்றினான். ஜனாசாவாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அக்காவை பிடித்துக் கொண்டு ஒரு வருட காலம் இருந்தார்கள். இந்த ஜனாசா உலகத்தை ஒரு வருட காலம் ஆட்சி செய்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இதனை சொல்கிறான், இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளால் இப்லீஸும் ஷைத்தான்களும் சேர்ந்து ஒரு வேதத்தை எழுதினார்கள். அதிலே சூனியத்தை தொகுத்தார்கள். சூனிய கலையை தொகுத்து உலகில கியாமத் வரை ஏற்படுத்த வேண்டிய குழப்பங்களை எல்லாம் அதிலே எழுதி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உட்காரும் சிம்மாசனத்துக்கு கீழால் புதைத்து வைத்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசா விழுந்தவுடன் அங்கே பனு இஸ்ரவேலர்கள் யூதர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், ஜிங்களும் ஒன்று சேர்ந்தார்கள். அவர்கள் முன்னிலையிலே மனித ரூபத்திலே வந்த ஷைத்தானும் இந்த இப்லீஸும் ஷைத்தான்களும் அவர்கள் இடத்திலே பயான் செய்தார்கள். அதாவது இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்வதெல்லாம் ஒரு விடயம் அல்ல, அவர்கள் சூனியத்தின் மூலமாகத்தான் இதை எல்லாம் செய்தார்கள். எனக்கு அந்த புத்தகங்களை தெரியும், நான் அவைகளை உங்களுக்கு படித்து தருவேன். அப்படி நான் உங்களுக்கு படித்து தருவதானால் நீங்கள் என்னை வணங்க வேண்டும். யூதர்கள் இப்லீஸை வணங்க உடன்பட்டார்கள். இந்த நேரத்தில் தான் இப்லீஸ் அந்த சிம்மாசனத்துக்கு கீழால் இல்ல, புதைத்து வைத்திருந்த அந்த கிதாபுகளை தானே உருவாக்கியவைகளை வெளியாக்கி அங்கே வாசித்து படித்து ஓதி காட்டினார். இதனைத்தான் குர்ஆனில் அல்லாஹு தஆலா வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான் வலக்கின ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமுன அன்னாஸ் அஸ்ஸிஹர். இந்த ஷைத்தான்கள் இப்லீஸ்கள் எதனை இவர்களுக்கு ஓதி காட்டினார்களோ அதனைத்தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனியத்தின் மூலமாக உலகை ஆட்சி செய்யவில்லை என்றாலும் இந்த ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை படித்து கொடுக்கிறார்கள், காவிர்களாக விடுகிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நடத்தியார்கள் அதுக்கு பின்னால் தொடராக இவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவை இப்லீஸை வணங்கும் இடமாக ஆக்கிக் கொண்டார்கள். இதுவரைக்கும் அது உமர் கத்தாப் ரலியல்லாஹுவின் ஆட்சி காலத்தில் மஸ்ஜித் அக்ஸாவை முஸ்லிம்கள் கைப்பற்றும் வரை இவர்கள் உலகிலே அட்டகாசம் செய்தார்கள். எத்தனையோ நபிமார்களை ரசூல்மார்களை கொலை செய்தார்கள். குர்ஆன் சொல்கிறது, فريقاً كذبتم وفريقاً تقتلون يقتلون الأنبياء بغير حق إنور وليمهم إلا من نبي مارك لي ورد القليل سيدا نريد الله من أردية أرسلة عز عمر خطاب رضي الله عنه ورقل مسجد الأقصاب كيف فتر ورداني ورقل ودي أمد الله القلب بطك مدي وحاهر قرآن شل ورد وإذا جاء وعدو لهما بعثنا عليكم عبادا لنا ولي بأس شديد فجاسوا خلال الديار وكان وعدا مفعولا. هذا عمر الخطاب رضي الله عنه قالت المجاهدين من صحابات التابعين قلتان عبادا لنا ان الله تعالى سلكوا لي ان نل بياكل او المسجد الاقصى كيف تروزان يقولون مدلاو لقلب فتك مدي واخر هذا هذا في النال مسلم قل حضرت عمر الخطاب رضي الله عنه قال 22 لجم صدر ميل قل يعطي سيدارك இந்த மதீனாவை மத்திய அரசாக ஆக்கி ஆட்சி செய்யப்பட்டது.
அது முன்னால் கூபா, பாக்தாத் என்று கடைசியாக துருக்கியை மத்திய அரசாக வைத்து இதே பூமி 1200 வருடங்களுக்கு மேலால் ஒரே பூமியாக இஸ்லாமிய பூமி, ஒரே நாடாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்தது. இந்த நாளையில் முஸ்லிம்கள் மீது கை வைக்க யாரும் துணிய மாட்டார்கள், யாரும் அவர்களுக்கு எதிராக படையெடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு கை நீட்ட விரல் நீட்ட அதிகம் உணர்வு உள்ளவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. சூழ்ச்சி செய்யப்பட்டு பயங்கரமான சதி செய்யப்பட்டு இது விரட்டப்படுகிறது, இந்த சாம்ராஜ்யம் அழிக்கப்படுகிறது. சவுதியா என்ற ஒரு நாடு உருவாக்கப்படுகிறது. அதுக்கு பின்னால் ஏற்படுகிறது. நாடு நாடாக கூறு போடப்பட்ட இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் துண்டு துண்டாக ஆக்கப்படுகிறது. 1920-க்கும் 1924-க்கும் இடைப்பட்ட காலத்தில், அதுக்கு பின்னால் 29 வரை உள்ள காலத்தில் உலகில் முஸ்லிம்கள் கோடிக்கணக்கில் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த தஃப்ரீக்குல் பிலாதுக்காக வேண்டி, இந்த நாடுகள் பிரிப்பதற்காக வேண்டி புகாராவில் இருந்து சமர்கந்த், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், துருக்மனிஸ்தான், தஜிகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் இருந்து அங்கிருந்து ஆரம்பமாகி இங்கே சவுதி அரேபியாவில், இந்த இமாராத்தில், இது போன்ற குவைத்தில், பலஸ்தீனில், இது போன்ற பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு நாட்டிலும் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இதே போன்ற முஸ்லிம்கள் மத்திய குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டன. மார்க்கத்தில் 1850-க்கு முன்னால் இமா அஹமது ஹம்பலுடைய வஃபாத் 241 ஆண்டு, 1850 வரை இமா அஹமதுடைய வஃபாத்துக்கு பின்னால் இருந்து மதுரம் தேவையில்லை என்று பேசிய ஒரு முஸ்லிம் உலகில் வாழ்ந்ததில்லை. இந்த 241 ஆண்டுதான் இமா அஹமது ஹம்பலுடைய வஃபாத். அது 4 மதுரபுகளும் உருவான காலம். அதிலிருந்து இந்த முஸ்லிம்கள் 4 மதுரபை தான் பின்பற்றி வந்தார்கள். 1850 ஆண்டு யூதர்களுடைய குழப்பம் 2வது முறை மேலோங்கும் பொழுதுதான் முஸ்லிம்களுக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த குழப்பங்களில் பிரதான குழப்பம் தான் மதுஹப் தேவை இல்லை என்ற அந்த வாதம். மறந்துவிடாதீர்கள், இவைகள் எல்லாம் யதார்த்தங்கள், இவைகள் எல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகள், சதிகள், மோசடிகள். இவைகளுக்கு பின்னால் யூதர்களுடைய அட்டகாசங்கள் மறந்து விடாதீர்கள். நுழைந்ததாக நிலவியார்களே, மார்க்கத்தில் குழப்பம், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே குழப்பம், நாட்டுக்கு நாடு விரோதி, இனத்துக்கு இனம் விரோதி, அரபி அஜமி என்ற விரோதம் ஏற்படுத்தப்படுகிறது. அதுக்கு பின்னால் முஸ்லிம்களை பார்ப்பார் கேட்பார் அற்றவராக விடப்படுகிறது. யாரும் முஸ்லிம்களை கொலை செய்து விடலாம், யாரும் அநியாயம் செய்யலாம், யாரும் யுத்தம் செய்யலாம் முஸ்லிம்களை அழிப்பதற்காக, யாரும் கேட்க மாட்டார்கள், பார்க்க மாட்டார்கள், அவர்களுக்காக வேண்டி குரல் கொடுக்க மாட்டார்கள். இப்படியான நிலை உருவாகிறது. இந்த காலத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயங்கரமான காலம் இருக்கிறது. இது யூதர்களுடைய 2வது குழப்ப காலம். வேர்ல்ட் பேங்கை உருவாக்கி முழு பொருளாதாரத்தையும் அவர்களுடைய கையில் எடுத்தார்கள். மக்கள் தங்கத்தை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள், மக்களுடைய தங்கங்களை திருடினார்கள். யாரும் வேர்ல்ட் பேங்கில் இந்த நாடும் தங்களுடைய தங்கத்தை டிபாசிட் பண்ணியது கிடையாது. இந்த பொய்யை அறிவாக போதிக்கும் இடம் தான் ஸ்கூலாக இருக்கிறது. என்னுடைய எக்கனாமியை பற்றி படித்துக் கொடுக்கும் அந்த அவ்வளவு படிப்புகளும் கற்பனைகளாக இருக்கின்றன, பொய்களாக இருக்கின்றன. என்னுடைய திருட்டு இவர்களுடைய அந்த மங்கொல்லை தான் வால் பேங்காக இருக்கிறது. எத்தனையோ லட்சக்கணக்கான டன் தங்கத்தை 70 வருடங்களுக்குள்ளால் சூறையாடி திருடி விட்டு தான் பேங்கை கொண்டு வந்து கேஷ் நோட்டை லீகலைஸ் பண்ணினார். இதே போன்றுதான் WHO கீழாய் சுகாதாரம் என்ற பெயரில் மனிதர்களை கொலை செய்கிறார்கள். இவர்களுடைய சுகாதாரம் இப்படிப்பட்டதுதான். இன்று 46 வருடமாக இந்த நாடு WHO-வை சுகாதாரத்தில் ஃபாலோ பண்ணி வருகிறது, பின்பற்றி வருகிறது. நான் கேட்கிறேன், 40 வருடங்களுக்கு முன்னால் 1000 பேர்கள் ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்தார், 1000 திருமணம் முடித்தவர்கள் ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்தார், அதிலே 70 வயது தாண்டியவர்கள் 200 பேர்களுக்கு மேலாக இருப்பார்கள். ஆனால் இன்று 20 பேர் இருக்க மாட்டார்கள். இதே போன்று 10 பிள்ளை பெற்றவர்கள் 100 பேருக்கு மேலாக இருப்பார்கள். ஆனால் இன்று நான் உங்களிடம் சொல்கிறேன், 1995 பின்னால் திருமணம் செய்த ஒரு ஜோடி 10 பிள்ளை பெற்றதாக ஒரு நாட்டில் இருந்து கொண்டு வாருங்கள். 1000 பேரில் இருந்து இல்லை, ஒரு நாட்டில் இருந்து கொண்டு வாருங்கள். அதே போன்று அந்த 1000 பேரிலே 10 நோயாளிகள் இருக்க மாட்டார்கள், ஆனால் இன்று அந்த 1000 பேரிலே 500, 600, 700 நோயாளிகள் இருப்பார்கள். இவர்களுடைய சுகாதாரத்துக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பது? இதற்கு பதில் யார் சொல்ல வேண்டும்? இதற்கு WHO பொறுப்பு இல்லையா? இதற்கு இந்த டாக்டர்ஸ் பொறுப்பு இல்லையா? இதற்கு இந்த மெடிசின் பொறுப்பு இல்லையா? இந்த மெடிசினில என்ன இருக்கிறது யாருக்கு தெரியும்? அவர்கள் உள்ளே மறைத்து வைத்திருக்கின்ற சதி ரொம்ப பயங்கரமானது. இந்த மெடிசின் என்றால் என்ன? அந்த வேக்சினேஷன் என்றால் என்ன? BCG-ல இருந்து பிள்ளைகளுக்கு அடிக்கின்ற அந்த விஷங்கள், இதிலே ஒன்று ஒரு மருந்துக்கு இன்கிரீடியன்ட் சொல்லும், அதில் அடங்கியிருக்கும் பொருள்களை காட்டி தரும் ஒரு டாக்டரை முழு உலகத்தில் இருந்து கொண்டு வாருங்க, யாரும் அறிய மாட்டார்கள். இவைகள் எல்லாம் யூதர்களுடைய தலை. மருந்து தயாரிக்கும் ஃபேக்டரியில உள்ளவர் 25 வருடமாக மெஷின் ஆபரேட்டர், இங்கால் மெட்டீரியலை போடுவார், அங்கால் டேப்லெட் வெளியே வரும். அவர் என்னிடம் சொன்னார், நான் இன்று அந்த சம்பவத்தை பூர்த்தியாக சொல்லி காட்டினேன். அவர் சொன்னார், இந்த உள்ளே போடும் விடயம் என்னவென்பது நாங்கள் அறிய மாட்டோம், இந்த ஃபேக்டரியில உள்ள யாரும் அறிய மாட்டார்கள். ஒரு விடயத்தை தெளிவாக சொல்கிறேன், இந்த வெஸ்டர்ன் மெடிசினில் உள்ள எந்த ஒரு மருந்தும் இன்னொரு நோயை உருவாக்காமல் விடாது. ஹலால் ஹராம் தேடுகிறோம், முடிமான ஒரு ஒரு மெடிசினுக்கு ஹலால் சர்டிபிகேட் எடுத்து காட்டுங்க. என்ன அநியாயங்கள் இவை? லட்சக்கணக்கான குழந்தைகளை கொலை செய்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இவர்களுடைய ஃப்ரீமேஷனை நீங்கள் எடுத்தால் அவர்களுடைய 33 திட்டங்கள் இருக்கின்றன. இந்த திட்டங்களை, இந்த சேஜஸை அறிந்தவர்கள் உலகில வாழ மாட்டார்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு சதிக்கு கீழே உலகை ஆட்சி செய்கிறார்கள். இவர்களுடைய மீடியா ரொம்ப பயங்கரமானது. அது நல்லதை கெட்டதாக, கெட்டதை நல்லதாக, உயர்ந்ததை தாழ்ந்ததாக, தாழ்ந்ததை உயர்ந்ததாக, கண்ணியத்தை கேவலமாக, கேவலத்தை கண்ணியமாக, உண்மையை பொய்யாக, பொய்யை உண்மையாக, சுண்ணத்தை விஜாத்தாக, விஜாத்தை சுண்ணத்தாக, பாவத்தை நன்மையாக, நன்மையை பாவமாக, நோக்கத்தை தேவையாக, தேவையை நோக்கமாக காட்டிக் கொள்வோம். இதுதான் இவருடைய மீடியாவுடைய வேலை. ஒரு படத்தை பார்த்து விட்டு காம வேலை உண்டாகாதோ ஒரு ஒரு வயோதிபரை கொண்டு வாருங்கள், கொண்டு வர மாட்டீர்கள். உண்மை பேசுவார்கள், காம வெறி உண்டாகாத ஒருவனை கொண்டு வர மாட்டீர்கள். இன்று பாட்டு என்றால் என்ன? காம வெறியிலே உளரும் உளறல்கள். இந்த ஸ்போர்ட்ஸுக்கு கீழால் உலகை மயக்கி வைத்திருக்கிறார்கள். மக்களுடைய சிந்தனையை ஒரு பக்கம் ஒன்று சேர்ப்பதற்காக, ஏனென்றால் அவனுடைய சதியை யாரும் விளங்கக்கூடாது. கிரிக்கெட்டோ ஃபுட்போலோ நான் கேட்கிறேன், இவைகளை பார்ப்பதால் என்ன கிடைக்கிறது? இவைகள் ஒவ்வொரு நிமிடமும் நரகத்தை சம்பாதித்து தரும், அல்லாது வேறு எதுவும் கிடைக்காது. இவைகளை இன்வெஸ்ட் பண்ணி வளர்த்தெடுப்பவர்கள் யூதர்கள் மறந்துவிடாது. இது போன்றுதான் என்னுடைய டிஃபென்ஸ், ஒவ்வொரு நாட்டுடைய டிஃபென்ஸும் அது யூதர்களுக்கு கீழால் இயங்குகிறது. இது ஒரு விரிவான தலைப்பு. இதனை நான் உங்களிடம் பேசுவதானால் குறைந்த பட்சம் 10 மனுஷியானங்கள் தேவைப்படும். 10 பேர் ஆணி பேராக ஒவ்வொன்றாக எடுத்து உங்களிடம் நிரூபித்து காட்டுவேன். ஹமாஸ் இந்த நாட்டுடைய டிஃபென்ஸ், அது ஆர்மி, நேவி, CID, ஏர் போர்ஸ், SCF என்று இருக்கிறது போல பாலஸ்தீனுடைய பாதுகாப்பு படைதான் ஹமாஸ். சொல்லுங்க, ஹமாஸை விட்டால் பாதுகாப்பு பாலஸ்தீனுக்கு யார்? இந்த படை பட்டாளங்கள் என்று வரும்பொழுது யார்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. நான் கேட்கிறேன், டிஃபென்ஸ் என்று வைத்திருப்பது பாலஸ்தீனுக்கு ஹமாஸ் மாத்திரம்தான். உலகத்துடைய மீடியா ஹமாஸை என்ன பேர் சொல்லி அழைக்கும்? ஏனென்றால் யூதர்களுடைய தலைப்புக்கு கீழால் இல்லை என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் ஹமாஸ் தீவிரவாதம் என்று சொல்லப்படுகிறார். பாகிஸ்தானில நடந்த சம்பவங்களை நான் தெளிவாக காலையில் பேசினேன். என்னென்ன விடயங்கள் நடக்கின்றனோ அவைக்கு பின்னால் இந்த யூதர்களுடைய சதி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. உலகை இன்று அவர்கள் 5 தலைப்புகளுக்கு கீழால் ஆட்சி செய்கிறார்கள். 1 வேர்ல்ட் பேங்குக்கு கீழால் பொருளாதாரம். இதனைத்தான் நல்லா குரானில் சொல்கிறேன், சும்மா ரதத்தினால கர்றத்தாலேயே இவர்களுடைய 2வது முறை குலப்படி ஆரம்பிக்கிறது. அவர்கள் சொத்து செல்வங்களை கொண்டு உதவி செய்யப்படுகிறார்கள். இதுதான் வால் பேங்க். அது போன்று சுகாதாரம், WHO கீழால் சுகாதாரம் என்ற பெயரில் பயங்கரமான சதி, அதனை கொண்டு ஆட்சி செய்கிறார்கள். இது போன்றுதான் அவர்களுடைய டிஃபென்ஸ். உலக நாடுகள் எல்லாம் அவர்களுடைய டிஃபென்ஸை பறிகொடுத்தார்கள் யூதர்களுடைய தலைப்புக்கு கீழால். அதே போன்று அவர்களுடைய அரசியல், அவர்களுடைய மீடியா ஊடகம். இந்த 5 தலைப்பையும் படித்து கொடுக்கும் இடம்தான் ஸ்கூல். இதனைத்தான் குர்ஆன் சொல்கிறது, வாழ்ந்ததற்கும் குழந்தை குட்டிகளை கொண்டு அவர்கள் உதவி செய்யப்படுகிறார்கள். யார் பிள்ளையை பெற்றாலும் கொண்டு போய் ஒப்படைக்கிறோம். சரியான ஒரு யூதனாக ஆக்கி தர வேண்டும் என்பதா, யூதனுடைய கையாளாக மாற்றி ஒரு உத்தியோகத்தை எடுக்க வேண்டும் என்பதா, அந்த நோக்கத்தை முன்னால் வைத்து கல்விக்காக வேண்டிய அலையும் ஒரு கூட்டம் உருவாக்கப்பட்டார்கள். ஒரு காலம் வரும், தீன் அல்லாத நோக்கத்துக்காக வேண்டி கல்வி கற்கப்படும் என்றார்கள். ஆரம்ப நூற்றாண்டுகளில் மக்கள், இதுக்கு முன்னால் உள்ள காலங்களில் மக்கள் கல்வி கற்றார்கள். அல்லாஹ்வுக்கா, அல்லாஹ்வை விரும்புவதற்கா? இன்று நாஸ்தீகத்துக்காக யூதர்களுடைய அந்த கன்செப்டுக்கு கீழால், நோக்கத்துக்கு கீழால், அவர்களுடைய மிஷன்ஸுக்கு கீழால், அவர்களுடைய ஏதாவது ஒரு வேலை திட்டத்துக்கு கீழால் வேலை பார்க்க ஒரு உத்தியோகம் தேடுகிறார்கள். கசப்பாக இருந்தாலும், கடினமாக இருந்தாலும், கட்டாயமாக இவைகளை விளங்கி வாழ வேண்டும். இந்த சதிகளில் இருந்து மீட்சி அடைய வேண்டும். இந்த பயங்கரமான சதி காலத்திலே நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பது எங்களுக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்ட தலைப்பாக இருக்கிறது. இந்த காலத்திலே ஒப்பு துனியா தான் பாவங்களில் பெரும் பாவம் மறந்து விடாது. துனியாவுடைய மோகம் இந்த காலத்திலே மூமின் யார் என்றால் ஒதுக்கப்படக்கூடிய, கேவலப்படுத்தப்படக்கூடிய, அல்லாஹுக்காக வேண்டி அவன் கேவலத்தை சகித்துக் கொள்ளக்கூடிய மனிதன் தான் முஸ்லீமாக இருக்கான், மூமினாக இருக்கான். சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பதா அல் இஸ்லாம் கரீபன் சயஊது கமா பதா. ஆரம்பத்தில் இஸ்லாம் ஒரு பரதேசியான நிலையிலே ஆரம்பமானது, இதை போன்ற ஒரு பரதேசியான நிலையிலே மீண்டுவிடும். அந்த காலத்துடைய அந்த பரதேசிகளுக்கு நல்வாழ்வு உண்டாகட்டும். அவர்கள் யாரு தெரியுமா? மக்கள் மத்தியில சீர்திருத்தம் செய்வார்கள். என்னுடைய சுன்னாவில இந்த யூதர்கள் பஜாஜை குழப்பத்தை உண்டாக்கி இருப்பார்கள். மதுகவிலே, அக்கீதாவிலே, மருத்துவத்திலே, பாதுகாப்பிலே, அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே, கயாபத்திலே மோசடி செய்து குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பார்கள். இதிலே யார் சீர்திருத்த பணிக்காக வேண்டி முயற்சி எடுக்கிறாரோ இவன் தான் முஃமின், சுபசோபனத்துக்குரியவன், நன்மாராயத்துக்குரியவன் என்றார்கள். எனவே அன்புடையார்களே, துனியாவுடைய மோகம் என்றால் என்ன என்பதை இன்று விளங்க வைக்க முடியாத அளவு அனைவரும் துன்யாவுடைய மோகத்திலே, நானும் நீங்களும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், துஹ்பத்துல் முஃமினி அல் மௌத், முஃமினுக்கு கொடுக்கப்படக்கூடிய காணிக்கை மௌத் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் மௌத்தை ஆசை வைத்து வாழ்கிறானோ அவன் தான் முஃமின் சொன்னார்கள். இன்னல் அப்தல் முஃமினா யஸ்தரீஹு மின் நஃபதி துன்யா வலாஹா இலா ரஹ்மத்தில்லாஹ். முஃமினான அடியான் இந்த துனியாவுடைய கஷ்ட துன்பங்களில் இருந்து ஆகிராவிலே அல்லாவுடைய ரஹ்மத்திலே போய் நிம்மதி அடைகிறான் என்றார்கள் சல்லல்லாஹு மௌத் என்றால் அவனுக்குரிய நிம்மதி என்றார்கள் சல்லல்லாஹு என்னை தான் சுத்துனியா சிஜினல்லி அவுடைய ஆயி வஜன்ன கல்யாணாயி அல்லாஹ்வுக்காக ஹதீஸுல் குதுசியிலே சொல்கிறான், என்னுடைய அவுலியாக்களுக்குரிய சிறைச்சாலையாக துன்யாவை ஆக்கியிருக்கிறேன், என்னுடைய விரோதிகளுக்குரிய சுவர்க்கமாக ஆக்கியிருக்கிறேன், சிறையிலிருந்து வெளியாகுவது நான் மௌத்தாக இருக்கிறேன். எனவே மௌத்துடைய ஆசை வரும் அளவு துன்யாவுடைய மோகம் இல்லாமல் போக வேண்டும். தீனுடைய மோகம் அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதருடைய மோகம் உண்டாக வேண்டும். அதுக்காக வேண்டி கால நேரங்கள் தியாகம் செய்யப்பட வேண்டும். சரியான வழிகாட்டலுக்கு கீழால், சரியான தலைப்புக்கு கீழால், இன்று யூதர்களுடைய தலைப்புகளுக்கு கீழால் இப்படியான வேலை வெட்டிகள் நிறைய நடைபெறுகின்றன. அவைகள் அல்ல, சரியான தலைப்புக்கு கீழால், சரியான வழிகாட்டலுக்கு கீழால், இந்த இல்மு ஆசிரி தமானுடன், கடைசி காலத்து அறிவுடன், அவைகளை தலாத்துடைய வழிகாட்டல்களுடன் இந்த வேலைகள் நடக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரும் அடைவதையும் இப்படியான சதிகளை விளங்கி இந்த காலத்துக்குரிய ஜஹாதை செய்யக்கூடிய பாக்கியத்தை நத்தி பார்க்குவானா? அதான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா? அதெல்லாம் மதுராயிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ இறக்கம் காட்டுவாயா? எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக்குவாயா? எல்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயா? முஸ்லீம்களை எல்லாத்தின் பக்கம் மீட்டெடுப்பாயா? மனைவரையும் குடும்பம் குடும்பமாக ஜென்னத்திற்கு சிலை ஒன்று சேர்ப்பாயா? காக்களை கபூர் செய்வாயா? ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம். اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسع حياتي قرآن لله لله يهفو أملي لله ولحفظ كتاب الله من أول بسم الله للختم وللرضوان رحمن يا رحمن ضمكين يا رحمن أصلك ما يدوشو نبني ما يتفي نبني